ஒரு ஆண்டுக்கு முன்பு மார்ச் 30 அன்று 2 வயதான ஈத்தன் கார்னேஸ்கா அமெரிக்கன் ஃபோர்க் யூட்டாவில் உள்ள ஒரு சிறுவன் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நுரையீரல் கபம் கோர்த்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். 2 நாட்களுக்கு பிறகு அவன் நிலைமை மிகவும் மோசமானபடியால் அவன் ஹெலிகாப்டர் மூலம் சால்லேக்கில் உள்ள பிரைமரி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டான். கவலையோடு இருந்த அந்த மிஷால் என்ற அந்த தாயை தன் மகனோடு அந்த ஹெலிகாப்டரில் அமர்ந்து செல்ல அனுமதித்தனர். ஹெலிகாப்டரில் உள்ள மற்றவர்கள் தொடர்ந்து கொள்ளும்படியாக அவளுக்கு ஒரு தலையில் அணிந்து கொள்ளும் ஒரு ஹெலி ஹெட்போன் கொடுக்கப்பட்டது. மிகவும் நோயற்ற இளம் சிறுவனுக்கு அந்த மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கையில் அவன் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளான் என்பதை குழந்தைகள் நல செவியர் ஆக இருந்த மிஷால் அறிந்தாள். இந்த இக்கட்டான முக்கியமான தருணத்தில் அவர்கள் டிரேப்பர் யூட்டா டெம்பிள் மீது பறந்து கொண்டிருப்பதை மிஷால் கண்டார்கள். வானிலிருந்து அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் அவர்கள் கண்டபோது அவர்கள் ஜோர்டன் ரிவர் டெம்பிள், தி ஓக்ரா மவுண்டன் டெம்பிள் மற்றும் சால்லேக் டெம்பிள் என எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து காண முடிந்தது. அப்போது அவர்கள் மனதில் இந்த கேள்வி எழுந்தது, நீ இதை விசுவாசிக்கிறாயா அல்லது விசுவாசிக்கவில்லையா? அவர்கள் இந்த அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆலய ஆசீர்வாதங்களை குறித்து, குடும்பங்கள் நித்தியமானவை என்பது குறித்து நான் ஆரம்ப நிலையிலும் இளம் பெண்டிர் கூட்டங்களிலும் நான் கற்றுக்கொண்டேன். நான் மெக்சிகோ மிஷினில் இருந்தபோது குடும்பங்களுக்கான இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ஆலயத்தில் என்னுடைய நித்திய கூட்டாளியாக என் கணவருடன் காலத்திற்கும் நித்தியகத்திற்குமாக நான் முத்திரையிட்டு இடப்பட்டு இருந்தேன். இளம் பெண்டியரும் குழு தலைவியாய் குடும்பங்களை பற்றிய பாடங்களை போதித்திருக்கிறேன். நித்திய குடும்பங்களை பற்றிய கதைகள் என குழந்தைங்களுக்கு குடும்ப நல்ல இல்ல மாலைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இதை அறிந்திருந்தேன், ஆனால் அதை விசுவாசித்திருக்கிறாளோ? இந்த கேள்வி என் மனதில் தோன்றியவுடன் அதற்கான பதிலும் உடனே விரைவாக வந்தது. ஆவியானவர் நான் முன்பே அறிந்திருந்து ஆம் விசுவாசிக்கிறேன் என்ற அந்த பதிலை என் இருதயத்திலும் மனதிலும் உறுதிப்படுத்தினர். இந்த சமயத்தில் என் இருதயத்தை ஊன்றி குடும்பங்கள் உண்மையாகவே நித்தியமானவர்கள் என்ற விசுவாசத்தை நான் கொண்டிருப்பதற்காக பரமபிதாவிற்கு நன்றி செலுத்தி ஜெபித்தேன். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்படி செய்த அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்றி அறிவித்தேன். மேலும் என் இளம் ஈத்தனை பரலோக வீட்டிற்கு சென்று அழைத்துக் கொள்வது என்பது தலைவரித்தமானால் எனக்கும் அது சரி என்று என் பரமபிதாவுக்கு தெரிவித்தேன். நான் பரமபிதாவை முழுமையாக நம்பி நான் மறுபடியும் ஈத்தனை காண்பேன் என்பதை அறிந்திருந்தேன். இந்த வகையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சுவிசேஷம் உண்மையானது என்று அறியவும் விசுவாசத்தையும் உடையவராய் இருந்தேன் என்பதற்காக நன்றி உடையவராய் இருந்தேன். ஈத்தன் அநேக வாரங்கள் மருத்துவர்களின் தேர்ந்த கவனிப்பின் கீழ் மருத்துவமனையில் இருந்தான். ஜெபங்கள், உபவாசம், அன்புடையவர்களின் விசுவாசம், இத்துடன் மருத்துவ சிகிச்சை ஆகியவற்றால் அவன் திரும்பவும் குணமடைந்து மருத்துவமனையை விட்டு குடும்பத்துடன் இருக்கும்படியாக வீட்டிற்கு திரும்பினான். அவன் தற்போது ஆரோக்கியமாகவும் நலத்துடனும் இருக்கிறான். தனக்கு வாழ்நாட்கால் முழுவதும் போதிக்கப்பட்ட காரியங்கள் வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவை உண்மையானவைகள் என இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் மிஷாலுக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்தவான்களின் திருச்சபையின் அங்கத்தினர்களாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் அதிகம் வழங்கப்பட்டு போவதனால் கர்த்தரின் உண்மையான சபையின் சுவிசேஷ மகத்துவத்தையும் அதன் அற்புதங்களையும் பற்றி முழுவதும் உணர்ந்தவர்களாக நாம் சில சமயங்களில் இருக்கிறோமா? இந்த வாழ்க்கையில் நமக்கு அருளப்பட்ட பெரிதான கிருபைகளை குறித்து நாம் எத்தனமாக இருக்கும் குற்றத்தை புரிகிறோமா? ரட்சகர் தாமே இவ்வாறு போதித்திருக்கிறார், நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு முடிவு பொருந்தியம் நிலைத்து நிற்பீர்கள், ஏனெனில் நீங்கள் தேவனுடைய எல்லா வரங்களும் மேலான வரமான நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த சபை ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் செல்வதற்கான ஒரு நல்ல இடமாகவும் ஒரு நல்ல மனிதரை எப்படி இருக்கலாம் என்பதை கற்றுக்கொள்வதையும் என்பதை விட மேலான இடம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். நல்ல அறநெறிகளை உடைய மனிதர்களுடன் சேர்ந்து இருக்க உள்ள ஒரு இனிய கிறிஸ்துவ சமூக சங்கத்தை விட இது மேலானது. பிள்ளைகள் பொறுப்புள்ளனார்களும் நல்ல மனிதர்களாகவும் வளர நல்ல கருத்துக்களை பெற்றோர் போதிப்பது மட்டும் போதுமானதல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்த வான்களி திருச்சபை என்பது இந்த எல்லா காரியங்களை விட அளவிட முடியாத அளவிற்கு மேலானது. நம்முடைய மதம் சபை உரிமை உண்டாடும் அந்த காரியங்களை பற்றி ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த போது ஏற்படுத்திய சபையை நம் காலங்களில் வாழ்ந்த தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்க தரிசி ஒருவர் அதை திரும்ப கொண்டு வந்தார் எனவும் தற்போதுள்ள தம் தலைவர்கள் நம் அதிகால அப்போஸ்தலருடைய அதே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தேவனுடைய நாமத்தில் இன்றைய செயலற்ற கூடும் எனவும் நம்புகிறோம். அது தேவனுடைய ஆசாரித்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான திரும்பவும் கொண்டு வரப்பட்ட அதிகாரத்தால் இது ரட்சிக்கும் நியமங்களை ஞானஸ்தானம் பெற்று நம்முடன் எப்பொழுதும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் தூய்மையை படுத்தும் சுத்தரிக்கும் கிருபையை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நாம் உரிமை கொண்டாடுகிறோம். ஆசாரியத்தின் திரல்கோள்களே உடைய நம்முடைய அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகள் ஆகியோர்கள் நம் சபையை நடத்துகின்றனர். நாம் உடன்படிக்கைகளின் தேமங்களையும் பரிசுத்த ஆவியங்களை செய்யவும் நாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்திற்கு திரும்பிச் சென்று அவருடன் நித்திய காலமாக வாழ இந்த ஆசாரித்துவ வல்லமை நமக்கு செய்யக்கூடும் எனவும் நாம் நம்புகிறோம். தம்பதியர் இந்த தேவனுடைய வீடு என விசுவாசிக்கும் பரிசுத்த ஆலயங்களில் புதியதும் நித்தியமான திருமண உடன்படிக்கைகள் செய்து கொள்ளும் போது அவர்கள் குடும்பமாக ஒன்றாக கட்டுப்பட்டுவார்கள் என நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம். இந்த ரட்சிக்கும் வகையான நியமங்கள் நமக்கு மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்புகள் இன்றி நமது கடந்து போன நம்ம முன்னோர்களும் பெற்றுக்கொள்ளோம் என நம்புகிறோம். இந்த நியமங்களை நம் முன்னோர்களுக்கு பதிலளிகள் மூலம் பரிசுத்த ஆலயங்களை செய்யலாம் எனவும் நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய வல்லமையினாலும் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் மேலும் கூடுதலான ஆகமங்களை பெற்றுக்கொண்டும் பரிசுத்த தேவமாகவும் இயேசு கிறிஸ்துவு தான் உலகத்தின் இரட்சகர் என்ற அறிவிப்புக்கு கூடுதலான சாட்சியம் அளிப்பதாகவும் இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்த வான்களின் சபை தேவனுடைய ராஜ்யம் எனவும் இந்த உலகில் உள்ள உண்மையான சபையும் இருக்கிறது என்பதை நாங்கள் உரிமை கோருகிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் சபை என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் கிறிஸ்து அதற்கு தலையாய் இருக்கிறார். இது தலைவர் அவருடைய சபை. அவருடைய பாவ நிவாரண பலியின் மூலமாக இந்த எல்லா காரியங்களும் கூடும். இவ்வுலகில் வேறு எந்த இடத்திலோ அல்லது நிறுவனத்திலோ இந்த வகையான தனித்தன்மை உள்ள தனிமைகளை காண இயலாது என நாங்கள் நம்புகிறோம். மற்ற மதங்களும் சபைகளும் நல்லவைகளாகவும் உண்மையுள்ளவராய் இருந்தாலும் இந்த இரட்சிப்பின் நியமங்களை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உண்டு. நமக்கு இதை பற்றிய அறிவு இருந்தாலும் நாம் இவைகளை விசுவாசிக்கிறோமா? இந்த காரியங்கள் சத்தியமானவைகள் என்றால் இந்த உலகத்திற்கு உதவும் வகையில் அவர்கள் இதுவரை அறிந்த காரியங்களுக்கு மேலான ஒரு பெரிதான செய்தி, நம்பிக்கையின் செய்தி நம்மிடம் இருக்கிறது. அவைகள் நாம் விசுவாசிப்பது நமக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் நித்திய காலத்திற்கும் முக்கியமாக ஒன்றாக உள்ளது. விசுவாசத்திற்கும் நாம் நம் மனதிலும் இருதயங்களுக்கும் உள்ள சுவிசேஷத்தை பெற வேண்டும். நாம் சுவிசேஷத்தின்படி இயந்திரமாக ஒரு வேளை வாழலாம். ஏனென்றால் அது நம்முடைய வளர்ப்பின் கலாச்சாரமாகவோ வழக்கமாகவோ எதிர்பார்ப்புகளாகவோ இருக்கலாம். பெஞ்சமின் அரசர் அளித்த ஊக்கமளிக்கும் உரையை கேட்ட பிறகு உணர்ந்த மக்கள் பெற்ற அனுபவத்தை சிலர் பெரிதாக பொறுக்கூடும். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு சொன்னதாவது, ஆம், நீர் எங்களிடம் பேசின சகல வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறோம். பொல்லாப்பயிரி செய்ய மனிதர்கள் உள்ளவராய் நம்பிக்கை தொடர்ந்து செய்யும்படிக்கு எங்கள் இருதயங்களுக்கும் எங்களுக்கும் பலத்த மாற்றத்தை சர்வ வல்ல கர்த்தருடைய ஆவியாரின் நித்தம். நாம் இந்த உலகத்தாரின் வழிகளை பின்பற்ற மேலும் எந்த விருப்பமும் இல்லாமல் தேவனை மட்டும் பிரியப்படுத்த நாம் நம்முடைய இருதயங்களும் மற்ற குணங்களின் தன்மைகளுக்கும் மாற முயற்சிக்க வேண்டும். உண்மையான மாற்றம் என்பது காலம் எடுப்பதாகவும் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த மனமுள்ளவர்களாலும் இருத்தல் அவசியம் உள்ளது. நாம் இணையதளத்தில் தேடுவதை விட வேத வசனங்களை தேடும் போது இது நமக்கு கிடைக்கிறது. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கும் போது வருகிறது. நாம் நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் சேவை செய்யும் போது மாற்றம் என்பது வருகிற மனப்பூர்வமான ஜெபம். ஆலயங்களுக்கு தவறாது செல்தல் தேவன் நமக்கு அளித்த பொறுப்புகளை நிறைவேறுத்தல் போன்றவற்றால் வருகிறது. நம் வாலிப பிள்ளைகள் சந்திக்கும் பெரிதான சவால் எது என்ற கேள்வி என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுகிறது. எப்போதும் அவர்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிதும் விஸ்திராரமும் ஆன பெரிய கட்டிடம் தான் என்று நம்புவதாக பதிலளிப்பேன். மார்மன் புத்தகம் நம்முடைய இந்த நாட்களுக்காக எழுதப்பட்டிருக்காமெனில் லீகையின் ஜீவ விருட்சகம் பற்றிய தரிசனத்தை அந்த பெரிதும் பெற்ற விஸ்தாரமும் உள்ள கட்டிடத்திலிருந்தவர்கள் தங்கள் விரல்களை நீட்டி பிரசயம் செய்தவர்கள் நேர்ந்த விளைவுகள் முக்கியத்துவத்தையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இருண்ட மூடு வழியிலும் இருக்கமும் நெருக்கமான வழிகளிலும் தாங்கும் வழியில் போராடி இருப்பு கோள்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தங்களுடைய குறிக்கோளை அடைந்தவர்களாக பற்றிய விளக்கம் என் இருதயத்தை பிழிவாக உள்ளது. அந்த பெரிதும் விஸ்வாலமுள்ள கூட்டிடத்திலிருந்து அழகான ஆடை உடுத்தி இருந்த மக்கள் கனியை புசிக்க இருக்கிறவர்களுக்கு நேராக தங்கள் விரல்களை நீட்டி பரிசாரம் செய்யும் கோலத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் நித்திய தீக்கிறவர்கள் நிமித்தம் கனியை ருசி பார்த்த பின்பும் அவர்கள் வெட்கம் கொண்டவராகி அவர்கள் தவிர்க்கப்பட்ட பாதையில் விழுந்து விலகி காணாமற் போனார்கள். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தங்கள் வாழ்க்கையில் முன்பே பெற்றவர்கள் பற்றி விளக்குகிறது. நாம் இந்த சபைக்குள்ளாக பிறந்தவர்களாக இருந்தாலும், இருண்ட மூடுபனியின் வாயிலாக போராடி வந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் வெளியேற பெற்றதும் விரும்பப்படத்தக்கதுமான கனியை ருசி பார்த்தவர்களுக்களுமாய் இருப்பின் தேவனுடைய பரிசுகளின் மேலான பரிசான நித்திய ஜீவனை கொண்டு வரும் தகுதி உடையவர்களாய் இருக்கிறோம் என நம் நம்பிக்கைகளை அல்லது நம் சபை தலைவர்களாலும் அவர்கள் உபதேசங்களையும் பரிசேசம் செய்து குற்றம் கண்டுபிடித்து அதன் மூலம் சந்தேகங்களை உண்டாக்கி மகிழும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடாமல் ஜீவ விருட்சத்தின் கனியில் மட்டும் பங்குள்ளவர்களாய் இருத்தல் மட்டும் போதுமானது. சந்தேகத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தெரிந்து கொள்வது என்பது நம் அனுமதியின தேர்வாக உள்ளது. மூப்பார் எம் ரசல் பால்ரட் அவர்கள் வலியுறுத்தி சொல்வதாவது, உங்கள் படகுகளே இருங்கள், உங்கள் உயிர்ப்பிருப்பு கவசத்தை பயன்படுத்துங்கள், அதை இரு கரங்களிலும் பிடித்திருங்கள். கர்த்தரின் மென்மையான திருச்சபையின் அங்கத்தினராக நீங்கள் ஏற்கனவே அந்த படையில் உள்ளீர்கள். இந்த உலக வாழ்வில் ஏற்படும் சோதனையில் ஊடே பத்திரமாக கடந்து செல்ல ஆறுதலும் உதவியும் வழிநடத்தலும் கிடைக்க நீங்கள் உலகத்தின் தத்துவங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. நாம் அதை ஏற்கனவே பெற்றுக்கொள்கிறோம். ஈத்தன் என் தாயார் தான் நீண்ட காலமாக வைத்திருந்த நம்பிக்கையை ஆராய்ந்து ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அணிந்திருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் வைத்துள்ள ஆசீர்வாதம் மனிதரின் கற்பனைக்கு எட்டாதவைகளாக உள்ளன என்பதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். இந்த சாட்சியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.